நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கம் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வான சத்சங்கமாக அமையப் போகின்றது. அந்த சத்சங்கத்துக்குரிய முன்னுரையை நான் கொடுத்து அந்த சத்சங்கத்தின் அடிப்படை கருத்தை எங்களுடைய சக சாதகர் துபாயில் இருப்பவரான பாண்டியராஜன் அவர்களை நடத்துவதற்கு பணிக்கப் போகின்றேன். அதன் முன்னுரையை சிறிது கொடுத்து உங்களுக்கு அதை தொடர்ந்து அந்த சத்சங்கத்தை தொடங்கப் போகின்றோம். கிரியா யோகம் ஒரு அற்புதமான யோகம். எங்களுடைய வாழ்வில் இந்த கிரியா சாதக ஆன்மாக்களுக்கு கிடைத்த ஒரு அற்புத இந்த கிரியா யோகம் மிகவும் உன்னதமான யோகம். இந்த கிரியா யோகத்தில் முக்கிய அம்சம் பாபாஜியின் கிரியா யோகத்தில் சுவாசம், வாசி, பிராணயாமம் எல்லாம் ஒரே கருத்துத்தான். ஆகவே இந்த சுவாசத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்து சாதனைக்கு என்ன தகவல்கள் கிடைத்தாலும் அதை நன்கு அறிந்து கொண்டு எங்களுடைய சாதனையை செய்யும் போது எங்களுடைய சாதனையில் எங்களுக்கு ஆர்வமும் கூடும், அதைவிட பலன்களும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கிரியா யோகம் முழுக்க முழுக்க மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த யோகம் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கிரியா யோகத்தை நாங்கள் சயின்டிபிக் ஆர்ட் ஆஃப் யோகா என்றும் பார்க்கலாம், பார்க்க முடியும் என்று அவருடைய பல சத்சங்கங்களில் அவர் அதை விளக்கப்படுத்தி இருக்கின்றார். இருப்பினும் நாங்கள் சத்குரு கிரியா பாபாஜியின் தீட்சை பயிற்சியை பெற்று எங்களுடைய ஐந்து உடலுக்கான பயிற்சியையும் அந்த தீட்சையிலிருந்து பெற்று அதை நாங்கள் செய்கின்றோம். அந்த சாதனையை நன்றாக செய்து அந்த ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்கின்றோம். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதிலும் முக்கியமாக இந்த ஐந்து உடல்களில் தேக உடலுக்குரிய பயிற்சி இந்த பிறப்பில் இந்த உடலுக்கு மாத்திரம்தான் உதவி செய்யும். அந்த உடல் இருந்தால்தான் எங்களுடைய ஆன்ம பயிற்சியை நாங்கள் செய்யலாம் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே உடலின் முக்கியம் எவ்வளவு இன்றியமையாதது என்பது சாதகர்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டிய ஒரு விடயம். எந்த பிறப்பிலும் உடலை எடுக்கும் போது உடலை பாதுகாக்க வேண்டியதும் யோகத்தில் ஒரு பயிற்சி. அதற்காகத்தான் ஐந்து உடலுக்குரிய பயிற்சியில் தேக உடலுக்குரிய பயிற்சிகளும் தரப்பட்டிருக்கின்றது ஆசன முறைகளில். அது பயிற்சி. ஆனால் நாங்கள் எங்களுடைய உடலை எடுத்து பார்க்கும் போது எல்லாம் ஆங்கிலத்தில் பிளாக் பாக்ஸ் என்று சொல்லுவோம், எல்லாம் ஒரு மூடிய பொருளாக இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய அப்ரோச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், எங்களுடைய ஊடுருவல். ஆனால் இந்த உடலுக்குள் எவ்வளவு விடயங்கள் நடக்கின்றது, இந்தளவு விடயங்களையும் யார் செய்கின்றார்கள், அதை பற்றி நாங்கள் சிந்திப்பது மிகவும் குறைவு. இவன் நாங்கள் சாதகர்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியை சிந்திக்கும் அளவுக்கு எங்களுடைய உடலை சிந்திப்பது குறைவு. என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். அதற்குரிய காரணம், இந்த அவசரம் அவசரமான உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்க போனால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்ற இந்த அவசர உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகும் போது உடலுக்குள் என்ன நடக்கின்றது, அதை யார் இயக்குகின்றார், அதை நாங்கள் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தவற விடுகின்றோம். அதனால் எங்களுடைய உடல் நல்ல நிலையில் இந்த பிறப்பில் பேணி காக்க முடியாது போகும் போது நோய்வாய்ப்பட்டு எங்களுடைய இறப்பும் அதற்குரியவாறு அமைகின்றது. பிறப்பும் இறப்பும் அமைவது இறைவனின் வினைப்பயன், இறைவன் எங்களுக்கு தரும் வினைப்பயன் என்பது எல்லோருக்கும் தெரியும். இருப்பினும் நாங்கள் இந்த உடலை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தால் நாங்கள் அதை பாதுகாக்கலாம். தேவையான அளவு இந்த பிறப்பில் எங்களுடைய ஆன்மீக பயிற்சிக்காகவும் இருக்கலாம், உலகியலுக்காகவும் இருக்கலாம். ஆனால் அந்த 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 அறிவு எங்களுக்கு மிகவும் குறைவு. அதை நோக்கி செல்பவர்களும் குறைவு. ஏனென்றால் அதை பார்த்தவுடன் பயம் வந்துவிடும். அடா, எனக்கு இந்த வருத்தம் வந்துட்டுதா அல்லது வரப்போகுதா, அந்த வருத்தம் வந்துட்டுதா அல்லது வரப்போகுதா, நான் இறக்கப் போகின்றேனா, அதிலும் பார்க்க பார்க்காமலே இருந்துட்டோம் என்றால் அந்த வருத்தம் வரும் வரை இருந்துட்டு வந்த பின் பார்ப்போம் என்று எல்லாரும் ஒரு மனநிலையில் வாழ்கின்றோம். ஆகவே இந்த கிரியா யோகா பயிற்சியில் பயிற்சி மாத்திரம் முக்கியமல்ல, பயிற்சி நிச்சயமாக முக்கியம். உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு அது சூட்சும தேகத்தில் இருக்கும் பயிற்சி. அந்த தேகத்திற்கு ஒரு விதமான பழுதும் வராது. அது முழுக்க முழுக்க ஆன்மா, முழுக்க முழுக்க ஆன்மீகம், முழுக்க முழுக்க அது சூட்சும நிலையில் இருப்பதால் அதில் ஒரு விதமான பங்கமும் வராது. ஆனால் அந்த சூட்சும உடலுக்குரிய பயிற்சியை செய்வதற்கு இந்த போர்வையான தேக உடல் தேவை. அந்த தேக உடலில் இரண்டு விதமாக எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். ஒன்று சுவாசம். சுவாசம் இந்த தேக உடலுக்கு இன்றியமையாதது. அந்த சுவாசத்தால் தான் நாங்கள் வாழ்கின்றோம் உலகியலில், அல்லது உயிருடன் வாழ்கின்றோம். அந்த சுவாசத்தை நாங்கள் சிறிது அவதானிக்க வேண்டும். அதன் தொழிற்பாடுகள் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். அதில் என்ன நடைபெறுகின்றது என்று விஞ்ஞான பூர்வமாக தெரிந்திருந்தால் நாங்கள் மெஞ்ஞானத்தில் எங்களுடைய குண்டலினி பிராணாயாம பயிற்சியை செய்து கொண்டு போகும் போது அந்த விஞ்ஞான அறிவு எங்களுக்கு புத்தி, அதாவது அறிவு கூர்மையை நேரத்துக்கு நேரம் தந்து கொண்டிருந்தால் நாங்கள் இன்னும் எங்களுடைய உடலை பேணி பாதுகாக்கலாம் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இரண்டாவது விடயம் உணவு. உணவில் கூட நாங்கள் வேண்டியதை உண்டு கொண்டே போகின்றோம். யோக முறையில் சைவ உணவுதான் உகந்தது என்று சொன்னாலும், நாங்கள் அதை பின்பற்றி சைவ உணவு உண்டாலும், சைவ உணவுக்குள்ளும் எந்த உணவை உண்ண வேண்டும், என்ன பிரகாரம் உண்ண வேண்டும், எந்தெந்த உணவுகளிலிருந்து என்னென்ன விடயங்கள் எங்களுடைய உடலுக்கு கிடைக்கின்றது, எங்களுடைய உடலுக்கு கிடைக்க வேண்டிய விகிதங்கள் ஒவ்வொரு உணவு சத்திலும் இருந்து எவ்வளவு என்ற அறிவு எங்களுக்கு குறைவு. அதை தேடிப்போனால் எடுக்கலாம், இல்லை என்பது அல்ல, ஆனால் தேடிப்போவதில் நாட்டம் குறைவு. ஆகவே அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய குருமார்களான யோகி ராமையா அவர்களும் சுவாமி ராம் அவர்களும் உணவு முறைகளை பற்றியும் சில சில சத்சங்கங்கள் செய்திருக்கின்றார்கள். நான் அந்த சத்சங்கங்களில் யோகி ராமையா அவருடைய சத்சங்கத்தை கேட்டிருக்கின்றேன். சில சத்சங்கங்களை சுவாமி ராம் அவர்களுடைய சத்சங்கத்தில் கலந்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் என்னுடைய அறிவுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு, ஆனால் அதை 100% பின்பற்றியவன் அல்ல என்பதையும் இங்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனென்றால் உண்மையாக இருக்க வேண்டும். அதற்குரிய காரணம் ஆசை, விருப்பு, வெறுப்பு. உணவில் இருக்கும் ஆசை, ஒரு உணவு அளவுக்கு மிந்தி எடுக்கக்கூடாது என்றாலும் அது நல்ல உணவு, நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய உணவு என்றால் அதை கூட எடுக்கின்றேன். இன்னும் பக்குவப்பட எனக்கு காலம் இருக்கின்றது உணவு வகையில். இருப்பினும் சைவ உணவு சாப்பிடுகின்றேன் பல காலமாக யோகத்தில் இருக்கும் போது என்று சொன்னால் கூட, அந்த உணவை கூட சரியான பிரகாரம் சாப்பிடுகின்றேனோ என்று என்னை நான் கேட்கும் போது அதற்குரிய மறுமொழி இல்லை. அதனால் உடல் பாதிக்கப்படும். அதனால் சாதனை 100% செய்ய முடியாது. அதிலும் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மை. அதுதான் எல்லோருக்கும் இருக்கும் விடயம் ஆகவும் உண்டு. இப்படியான வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டு போகும்போது எங்களுடைய குருமார்கள் அதை பற்றி சிறிய பகுதியாக அந்த அறிவை எங்களுக்கு சத்சங்கங்கள் மூலம் அந்தந்த சத்சங்கங்களில் தந்திருந்தாலும் அதை முழுமையாக நான் பின்பற்றவில்லை இன்னும். ஆனால் நிச்சயமாக ஒரு நேரத்தில் பின்பற்றி முடிப்பேன். ஆனால் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. விருப்பு வெறுப்புகள் குறைந்து கொண்டு போகும்போது முழுமையாக 100% அதில் இருக்க முடியும். இருப்பினும் சாதகர்கள் சக சாதகர்களுக்காகவும் அந்த உடலில் இவ்வாறான தொழிற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது, உடல் இயக்கத்தை கவனி தந்தவரே இறைவன், அதற்குள் என்ன மாதிரி இந்த விடயங்கள் நடைபெறுகின்றது என்று ஒரு சிறிய விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கத்தை சுவாசத்தை வைத்தும் உணவு முறைகள் சிலவற்றை வைத்தும் இன்று என்னுடைய சக சாதகரான பாண்டியராஜன் அவர்கள், நாங்கள் துபாய் சத்சங்கத்தில் அவர் கொடுத்த ஒரு சத்சங்கத்தை இந்த உலக சத்சங்கத்திலும் கொடுக்கும்படி கேட்டிருந்தேன். அதற்கு இந்த முன்னுரையை கொடுத்து இப்போது அவரை அந்த சத்சங்கத்தை துவங்குமாறு அழைக்கின்றேன். பாண்டியராஜன், உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி உங்களுடைய தகவல்களை மக்களுக்கு கொடுங்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம். வணக்கம்.
இறை வணக்கம். குரு வணக்கம். ஐயா சுசீந்திரன் அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு அந்த சத்சங்கம் பத்தி இவ்வளவு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மினிஷம். இன்னைக்கு வந்து டெய்லி நம்ம பிராணாயம் பண்றோம், அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா நம்ம என்ன பண்றோம், அது எப்படி பெனிஃபிட் ஆகுது, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எப்படி இருக்கு, எப்படி கண்ட்ரோல் ஆகுது, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு மட்டும் தெரியும், எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வெறும் ஆக்சிஜன் மட்டும் தான் சுவாசிக்கிறோம், வெளில வரும்போது கார்பன் டை ஆக்சைடா வருது, அப்படி இல்லை, நம்ம கம்ப்ளீட்லா நம்ம காத்துல நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதுல 29% வந்து நைட்ரஜன் இருக்கும், 20-21% ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு 0.04% ஒரு தான் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம சுவாசிட்டு திருப்பி வெளியில வரும்போது பார்த்தோம்னா நைட்ரஜன்ல எந்த மாற்றம் இருக்காது. அது இல்லாம இந்த மேஜர், அது இல்லாம சின்ன சின்ன காம்பனன்ட் இருக்கு, அந்த மூலக்கூறுகள் இருக்கு, பட் அது வந்து அவ்வளவு வேல்யூ நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த இதுல இருந்து வெளியில வரும்போது பார்த்தோம்னா 79% நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் சேம் அதே வரும், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் ஜாஸ்தி வரும். ஏன்னா நம்ம உள்ள போயிட்டு அந்த ஃபுட் ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி வெளியே வரும்போது 0.04 இல்லாம 4% அப்படின்னு வரும். உள்ள போய் என்ன பண்றதுன்னு தெரியுது நினைக்கிறேன். ரெண்டு பக்கம் லங்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது உள்ள போயிட்டு இந்த மாதிரி பிரான்சஸ் ப்ரோன்சியல் டியூப் சொல்லிட்டு ஒரு பிரான்ச் பிரான்ச்சா போயிட்டு ஃபைனலா அல்வியோல் ஸ்பேஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். நம்மளோட நுங்கு சாப்பிட்ற போகலாம் அந்த பார்த்தோம்னா அதே மாதிரியே இருக்கும். இங்கேதான் வந்துட்டு பிளட்ல இருந்து எடுத்துட்டு வர அந்த சேனல் எல்லாமே இதுல வந்து டச் ஆயிட்டு அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து இதுல இருந்து நம்ம சுவாசிக்கும் போது போயிட்டு ஆக்சைடு கொடுத்து அங்கே டிரான்ஸ்ஃபர் வரும். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர் வந்து மெயினா இந்த பகுதியில் தான் வரைக்கும். நம்ம ஏதாவது அஃபெக்ட் ஆனாலும் சப்போஸ் இப்ப கொரோனா காலத்திலயும் அஞ்சு காலத்திலயும் பார்த்தோம்னா இந்த பார்ட் பாதிக்கும் போதுதான் எல்லாருக்குமே வந்து நுரையீரல்ல பாதிப்பு வருது, எல்லாமே வந்து அதிகமா வருது. அதனால நம்ம சுவாசிக்கும் போது ரெகுலரா யோகா பண்றவங்க ப்ரீதிங் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அவாய்ட் ஆயிடும். அது பண்ணாதவங்களுக்கு பாதிக்கிறதுக்கு இங்கதான் மெயின் ரீசன். இது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுதுன்றத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த நம்ம முன்னாடி பார்த்த பிரான்ச்ல இருந்து ஆக்சிஜன் வந்து உள்ள போகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த மெட்டுவல்லாம் எடுத்துட்டு வர்ற கார்பன் டை ஆக்சைடு வந்து இது வெளியில போகும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா, நம்ம ஆக்சிஜன் உள்ள போறது மூலக்கூள்ள அங்க போயிட்டு பிளட்ல சேருது. அப்போ வந்து அது தனித்தனியா பிரிஞ்சாதான் மூலக்கூள்ள பிரிஞ்சுட்டு அணுவை பிரிஞ்சாதான் அதுல போய் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அந்த பிளட்ல போயிட்டு அட்டாச் ஆயிட்டு லிக்யூட் ஆக்சிஜனா மாறிடுது. நம்மளோட யோகிய ரயா பாத்தீங்கன்னா அந்த கிளியரா ஒரு ஆடியோலயும் மென்ஷன் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் உள்ள போகுது, இந்த மாதிரி அந்த சேம் பாயிண்டை கூட மென்ஷன் பண்ணிருக்காரு. அல்வியூலஸ் அந்த டியூப்ஸ் வழியா உள்ள போயிட்டு அந்த மாலிகுலா இருக்கிறது வந்து அணுவை மாறி இந்த ரெண்டு ஆட்டம் அணு சேர்ந்ததுதான் அந்த மாலிகுலா இருக்கும். ஸோ அதை ரெண்டு பிரிச்சு ரத்தத்து கூட சேரும் போது பிளட் அதை கேரி பண்ணிட்டு எடுத்துக்கோம். அப்போ ஏறும்போது அது என்ன ஆகுது, லிக்யூட் ஆக்சிஜன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மற்ற எந்த காத்துக்கும் இல்லாத ஒரு பண்பு ஆக்சிஜன் பார்த்தோம்னா, ஈவன் லிக்விட் ஆனால் கூட அதனோட காந்தத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, மேக்னட்டிசம் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அதை இப்போ அடுத்த ஒரு சின்ன வீடியோலையும் காட்டுறோம், சின்ன பசங்களும் இருப்பாங்க நினச்சி அது ஒரு வீடியோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு லிக்விட் ஆக்சிஜன் ரெண்டு பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சேம் நார்மல் வாட்டர் மாதிரி இருக்கும். அந்த லிக்விட் ஆக்சிஜன் ரெண்டு கடையில மேக்னட்டிக் பவரோட இருக்கும்போது பார்த்தா அது அப்படியே ஒட்டிக்கிறது, இதுலேருந்து கிளியரா நம்ம பார்க்கலாம் லிக்விட் ஆக்சிஜன் எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு. பார்த்தா ஒரு சாலிட் மாதிரி அட்டாச் பண்ணிட்டு போதும். இதே இது நைட்ரஜன் கிடையாது, எந்த அளவுக்கு கிடையாது. ஸோ லிக்யூட் ஆக்சிஜனுக்கு இந்த இவ்வளோ பவர் இருக்கு. பார்த்தோம்னா இன்னொன்று லிக்யூட் நைட்ரஜனும் கேள்விப்பட்டோம். இது வந்து -192 டிகிரியில தான் அது வந்து லிக்யூடமா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ரோஸ் ஏதாவது உள்ள போட்டால் நம்ம கை போட்டாலும் கம்ப்ளீட்டாக நொறுங்கிடும், செயல்திறமை கம்ப்ளீட்டா போயிடும், நீரே போயிடும். இதே மாதிரி நம்ம கையை வச்சாலும் நம்மளோட பாடி பார்ட்ஸ் பட்டாலும் இந்த மாதிரி நொறுக்கிறோம் வேற ஃபார்ம்ல. ஸோ யூ ஹவ் டு பி சோ லக்கி, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல நம்மளை சுவாசிக்கிற அளவுக்கு இறைவன் படைச்சு அதை வேற ஃபார்ம்ல கொண்டு வந்துருக்காரு. லிக்விட் இல்லாம கேஸ்ல இருக்கும்போது டோட்டலா அது வேற மாதிரி இருக்கு. லிக்விடா இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு பாத்தீங்க. அதே மாதிரி லிக்விட் ஹைட்ரஜனும் இருக்கு, லிக்விட் ஹைட்ரஜன் வந்து குடிக்கலாம் அது நல்லது. பட் இது ரெண்டும் வந்து பார்த்தா ரொம்ப டேஞ்சர். லிக்விட் ஆக்சிஜன்லாம் வந்துட்டு திருப்பி சின்ன ஃபயர் வச்சாலும் ஈஸியாக ஃபயர் ஆகிடும், லிக்விடாக இருந்தால் கூட. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு, அந்த பவர் மேக்னட்டிக் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்மளோட குருக்கள் சொன்ன மாதிரி அந்த லிக்விட் ஆக்சிஜன் உள்ள போகும்போது நம்மளோட மேக்னட்டிசிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்பது ப்ராக்டிக்கலாகவும் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சுவாசிக்கும் போது இப்போ அப்ராக்சிமேட் பார்த்தோம்னா 15.1 லிட்டர் ஒரு அவருக்கு வந்து நம்ம இவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுது. அது வெளில வரும்போது கார்பன் டை ஆக்சைடு வரும்போது 11.2 லிருந்து 12.5 மேக்ஸிமம் லிட்டர்ஸ் பர் அவரா வெளியில வருது. மற்றதெல்லாம் அந்த ப்ராசஸ் யூஸ் ஆயிடும் அந்த ஆக்சிஜன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறோம். ஸோ நம்ம உடம்புல என்ன நடக்குது, அந்த ரியாக்ஷன் ஆக்சிஜன் வந்து எப்படி ரியாக்ஷனை மாறுது, அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுதுன்றதை வந்து இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை பார்க்க போறோம். இதில் பார்த்தோம்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்தோம்னா அதுல வந்து கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 70 கிராம் வச்சுக்கலாம், 100 ml அது மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டா ஒரு 70 கிராம் இருந்ததுன்னா ஸோ 79 கிராம் ஆக்சிஜன் தேவை. அப்படி இருந்தாதான் அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க மாற்றி கொடுக்குறதுக்கு வந்த பொருள் எந்த பொருளானாலும் ஒரு ரியாக்ஷன் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாற்றும். எனர்ஜி பிளஸ் லைட்டு, லைட்டும் சேர்ந்து வரும். லைட் வந்து இங்கே வந்து ஃப்ளேமாக வருது, நம்மளுக்கு வந்து தீப மாதிரி வருது, அந்த ஃபயர்ல வந்து காமிக்குது. ஸோ இந்த கால்குலேஷன் சேர்த்து பார்த்தோம்னா இந்த ஒரு நியூட்டன் மாதிரி பார்த்தோம்னா என்ன இருக்கோ அதே தான் அவுட் சைடு, உள்ளே என்ன இருக்கோ அதே தான் வெளிலையும் வரப்போகுது, எங்கேயுமே போயிட முடியாது. ஸோ உள்ளே வட்ட வயசு வாங்கி நினைச்சு கம் அவுட் அவுட் சைடு. இந்த அதர் ஃபார்ம் சேம் ஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற விதத்தில் அது ஈக்குவலாக வெளியே வந்துடும். இப்போ 70+79 பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 108+41 தான். இது ரெண்டும் அந்த மாஸ் வந்து நிறைய வந்து பேலன்ஸ் ஆகும். நம்ம சுவாசிக்கிறதுல லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம் ஏரபிக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட என்ன சாப்பிட்றவங்களோ அது கூட சேர்ந்து ஆக்சிஜன் அது தேவைப்படும். அது வந்து கார்பன் டை ஆக்சைட் ஆகும், வாட்டர் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு தண்ணி, அப்போ அது கூட சேர்ந்து எனர்ஜி இந்த ரூபம் ஆகும். ஏரபிக்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கு. அதில் வந்துட்டு நமக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அது இல்லாமல் பார்க்கும்போது அதில் வந்து லாக்டிக் ஆசிட் பிளஸ் எனர்ஜி இது ரெண்டு தான் மெயினாக வர ஆரம்பிக்கும். அரபிக்கு நமக்கு வந்து ஃபியூல் சோர்ஸ் எதுவானா இருக்கலாம். நமக்கு ஃபியூல்னு சொல்றது என்னன்னா நமக்கு பாடிக்கு தேவையான எனர்ஜிக்கு தேவையான பொருள் வந்து அரபிக்ல வந்து ஃபியூல்ல எதுவான சொல்லிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ரியாக்ஷன்ல பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் ரியாக்ஷன் அப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம ஒரு சுகர் காம்போனன்ட் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபார்முலா இருக்கும் C6H12O6ன்றது அந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, ஸோ அந்த ரியாக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இது ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆகிடும். இதே இது நம்ம நார்மல் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டயட்டிக் மெத்தட்ஸ்லாம் போகிறாங்க மக்கள் வந்து. அதில் வந்துட்டு கீட்டோ ஜெனிக் இருக்கு, பாலியோ டைப் இருக்கு. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. அதில் எதில் போனாலும் சரி என் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இதுதான் நமக்கு. ஈவன் நம்ம ஒரு வண்டியோட இன்ஜினோட கம்பஷன் பார்த்தோம்னாலும் நம்ம என்ன ஃபியூல் கொடுக்குறோம், பெட்ரோல் கொடுக்குறோம் கொடுக்குறோம், பட் கடைசியில் பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் இதில் இருக்கு, பட் இதில் பயாலஜிக்கல் ஃபார்ம் தான் நடக்குது. ஸோ இது ஒரு இன்டெரக்ட் டெஃபினேஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன்காக ஒரு ஒரு காயிலையும் ஒரு ஒரு இதுலையும் வந்துட்டு எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்றத போனோம். இதில் பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எல்லாமே வெஜிடபிள்ல ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்குறோம் நம்மளோட யோகிக் மெத்தடில். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து இந்த ப்ரோட்டீன் போகணும். ஒரு ஆவரேஜ் ஹியூமன் சாப்பிட்ற ஒரு ப்ரோட்டீனோட அந்த காம்பினேஷன் பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா அப்படி இருக்கும். சி வந்து 100, கார்பன் வந்து 100 அணு இருக்கும், ஹைட்ரஜன் 159, நைட்ரஜன் 26, ஆக்சிஜன் 32, சல்ஃபர் இதெல்லாம் இருக்கும். இதோட ஆக்சிஜன் எவ்வளோ தேவைன்றது நம்ம காம்பினேஷன் போட்டு பார்த்தோம்னா இதில் என்ன ஃபார்மேஷன் வரும்னு பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் யூரியா, யூரியாவும் ஃபார்ம் ஆகும், அதோடு சேர்த்து கொஞ்சம் சல்ஃபேட் வரும். ஸோ இந்த ப்ரோட்டீன் பேஸ்டு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு யூரின் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபோம் அதிகமாக இருக்கும், நுரை வந்து அதிகமாக இருக்கும். அது காரணம் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து வெளில கிட்னி மூலமாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி லாங்காக கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு கிட்னிஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் தான் ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டு அதிகமாக இருக்கக்கூடாதுன்றது இது வருது. ஏன்னா யூரியா வந்து நிறைய செக்ரீட் ஆகிட்டே இருக்கும் இதில் இருந்து. இப்போ நம்ம வந்து கொழுப்பு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோட்டீன் எடுத்துகிட்டா அடுத்து பேக் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் எல்டிஎல்னு பார்த்துருக்கோம், எஸ்டிஎல்னு பார்த்துருக்கோம், நிறைய பேர் செக் பண்ணுறப்ப அது தேவையாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ லெஸ் தென் 200க்குள்ள இருந்ததுன்னா எல்டிஎல் லெஸ் தென் 130, ஹெச்டிஎல் 50க்கு மேலே இருந்ததுன்னா இது ஒரு நல்ல இதாக இருக்கும். ரொம்ப ஹையும் போகும்போது 240, 250 அப்படிலாம் போகும்போது எல்டிஎல் வந்து 160 இருக்கும். எல்டிஎல் கூடும்போது ஹெச்டிஎல் குறைய ஆரம்பிச்சிடும், நல்ல கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கெட்ட கொழுப்பு இது கூட கெட்ட கொழுப்பு மெயினாக என்னன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்டிஎல் கூடுறதுக்கு மெயின் என்னன்னா நம்ம ஒரு டைப் ஆஃப் ஆயில் என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ப்ராப்பரான நல்ல நல்ல எண்ணெய் செக்கில் ஆகின எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த இது வந்து கண்ட்ரோலில் வந்துடும். அதே மாதிரி கடையில் வாங்காமல் சாப்பிட்டோம்னா இந்த நல்ல கொழுப்புகள் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு கெட்ட கொழுப்பு கொஞ்சம் குறையாக இருக்கு. அதனால இந்த இதை மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நம்ம ஒரு 10 kg வெயிட் இருக்கும். ஸோ அது எங்கே போகுது நம்ம நம்ம வந்து பாடியில் இப்போ இருக்கோம் ஒரு 80 kg 90 kg இருக்கும். எல்லாருக்குமே அது ஒரு கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. வீட்டுக்குமே அது எப்படி குறைக்கிறது என்ன பண்றது வேற ஒண்ணுமே பண்ணாலும் ப்ரீதிங் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிடலாம். அது எப்படி அப்படிங்கறதான் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னா டோட்டலா 29 கிலோ ஆக்சிஜன் வேணும். அதை பண்ணோம்னா நம்ம எல்லாரும் சுவாசத்து மூலமாவே கார்பன் டை ஆக்சைடா இங்க சாப்பிடற ஃபேட் எல்லாமே என்ன வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் பார்த்த மாதிரி கார்பனா தான் மாறுது. ஸோ அந்த கார்பன் எவ்வளவு நம்ம வெளியில் ஏற்றுமோ அவ்வளவு நமக்கு சீக்கிரமா பண்ண முடியும். அதே டைம்ல நம்ம சாப்பாடை குறைச்சிடும். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா 84% பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடா தான் மாறி அந்த 10 கிலோல இருந்து வர்றது பார்த்தோம்னா 84%. இனி ஒன்லி 16% தான் வாட்டர் மாறுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா நமக்கு கார்பனா தான் வெளியில வருது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபேட் வந்து எப்படி வெளியில் எடுத்துறோம்னா ஒன்லி த்ரூ ப்ரீதிங். ஸோ இதுதான் நமக்கு அந்த கொழுப்புகள் கொண்டு போற லைன் காட்டு போற லைன்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் போயிட்டு. ஸோ இது ஜாஸ்தி ஆகும்போது அதில் பிளாக்கேஜ் உண்டாகுது. ஸோ அதனால தான் நம்ம அந்த எல்டிஎல் லெவலில் ரொம்ப கண்ட்ரோலாக வைக்கணும். ஸோ அது நம்ம ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ணாலே நல்ல பொருட்களை கூட கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ இந்த சாட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் நம்ம அந்த காரை சுவாசம் மட்டும் பண்ணிட்டு எவ்வளோ நேரத்தில் அதை வெளியே அந்த கார்பனை வெளியேற்ற முடியும். ஏன்னா உள்ள எல்லாமே கார்பன் ஃபார்ம் தான். பிரெட் எடுத்தீங்கன்னா உள்ள கார்பன் நம்ம ரியாக்ஷன் பார்த்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக வந்து கார்பன் அதிகமாக இருக்குது. அந்த கார்பன்லாம் வெளியில் ஏற்றணும். ஸோ அதனால தான் அந்த டைட்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறவங்க அந்த கார்பன் இன்டேக் கார்பனை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து வெயிட்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்தோம்னா ஒரு 1 hour டைஜஷன் ஆகிடும். இதுலேயே பர்கர் வித் கூலிங் கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு ஜூஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா ஒரு 4 hours ஆகும். ஹெவி கேக் காஃபி இந்த மாதிரிலாம் போயிட்டோம்னா ஒரு 10 hours 10 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் நம்ம கார்பன். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம வெளியில் வேறு எதுவும் சாப்பிடுது. இதில் எடுத்து விட்டுட்டு நம்ம ஹை லெவல் பர்கர் ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டேஜ் வச்சு அந்த சிப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா 13 மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட அந்த கார்பனை வந்து வெளியே ஏற்றுறது. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஒரு டைம் சாப்பிடும்போது நம்ம இது ஒரு ஐடியாவில் வச்சுக்கணும். 100 நேரம் ஆகும் நமக்கு அந்த கார்பன் வெளியில் ஏற்றுறது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், சரி இவ்வளோ சொல்றோமே அது ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலூன் மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம்.
நிச்சயமாக சாதகர்கள் ஓரளவாவது இந்த விளக்கத்தை புரிந்து கொள்வார்கள். நான் உங்கள் எல்லோருக்கும் அவருடைய டெமோ ஹைலைட்ஸ் ஸ்லைட்ஸும் இந்த பேச்சு இன்றைய சத்சங்கத்தையும் உங்களுக்கு அனுப்புகின்றேன். மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லோருக்கும் இதை கொடுங்கள், அவர்களும் பார்க்கட்டும். ஏனென்றால் இங்கு முக்கியமானது எங்களுடைய உடல் இறையால் தரப்பட்டது, மாயையிலிருந்து தரப்பட்டது. இருப்பினும் உடலில் நடக்கும் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம், செயல்கள் முழுக்க மிகவும் நுண்ணியமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல செயல்கள் எப்படி நடக்கின்றது என்று பலருக்கும் புரியாது. ஏதோ உள்ளுக்குள் போடுகின்றோம், நடக்கின்றது, வழியால் வருகின்றது என்று வாழ்ந்து கொண்டு போகின்றோம். இருப்பினும் கிரியா சாதகர்களுக்கு கூட இப்படியான விழிப்புணர்வு இருந்தால் எங்கே குறைத்து எங்கே கூட்ட வேண்டும் என்று அவர்கள் தாங்களாகவே சில விடயங்களை மாற்றி அமைத்து தங்களுடைய சாதனையை நன்றாக பெருக்கலாம். ஒரு ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், இன்று பாண்டியராஜன் ஐயா அவர்கள் போட்ட ஸ்லைட்ஸில் அந்த குறுகிய நேரத்தில் நான் கண்டுபிடித்த சில விடயங்களை மாத்திரம் உங்களுடன் ஒரு ஒரு சுருக்கத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளுகின்றேன். எந்த ஆக்டிவிட்டி இந்த உடலில் நடந்தாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் தேவை, அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஆக்சிஜனை தான் நாங்கள் சுவாசம் மூலமாக உள்ளே எடுக்கின்றோம், கார்பன் டை ஆக்சைடு மூலம் வெளியே விடுகின்றோம். ஆனால் நீங்கள் அவர் சொன்ன உதாரணங்கள் இதெல்லாம் கார்பை பற்றி சொன்னார், கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸை பற்றி சொன்னார், அதை விட ஃபேட் கொழுப்புகளை பற்றி சொன்னார். இவை எல்லாம் நாங்கள் உடலுக்கு கன்சியூம் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், உடலுக்குள் எடுக்கும் போது அதை அந்த அந்த எடுத்தவற்றை இல்லாது பண்ணுவதற்கு எங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆகவே நாங்கள் எடுக்கும் சுவாசத்தின் அளவு ஒரே அளவாகத்தான் இருக்கும். சாதகர்களுக்கு நிச்சயமாக கூடிய அளவாக இருக்கும் மற்ற உலகத்தார்களை விட கிரியா சாதகர்களுக்கு, ஏனென்றால் அது சுவாசத்தை மையமாக வைத்த யோகம். அவர்கள் மேலும் 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 இந்த சுவாச சக்தியை பிராணயாம முறைப்படி எடுக்க தெரிந்தவர்கள். ஆகவேதான் இப்பத்தையான காலகட்டத்தில் கூட அவர்களுடைய நுரையீரலோ எதுமோ எது நுரையீரல் ஃபங்க்ஷனோ இந்த கொரோனா வைரஸ்களால் பாதிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆகவே இந்த ஆக்சிஜனை நாங்கள் எடுக்கும் அளவில் மாற்றத்தை கொண்டு வராவிட்டால், நாங்கள் உணவு உட்கொள்ளும் புரோட்டீனாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், அல்லது மூன்றாவதாக ஃபேட்டாக இருக்கலாம், இவற்றை இல்லாது பண்ணுவதற்கு எங்களுக்கு நாங்கள் எடுக்கும் ஆக்சிஜன் காணாது. ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறை உடலுக்கு வரப்போகின்றது. அப்படி வராது, ஆக்சிஜன் நிச்சயமாக வாழ்வதற்கு தேவை, அது நிச்சயமாக ப்ரிசர்வ் பண்ணப்படும், அதான் உடல் அமைப்பு. ஆகவே மற்றையது பேலன்ஸ் பண்ணாவிட்டால் இந்த ஆக்சிஜன் அளவு காணாமல் போய் அது நோயாக மாறிவிடும். அந்த நோயால் தான் அல்லல் படுகின்றோம். ஆகவே ஒன்றில் நன்றாக பயிற்சி செய்து சுவாசத்தில் கூட்டி இந்த சுவாச பயிற்சிகளை செய்து ஆக்சிஜனை நீங்கள் கூட எடுக்க வேண்டும். இருப்பினும் அது கூட பற்றாக்குறையா இருக்கும், உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளை நீங்கள் மாற்றாது போனால். ஆகவே இது ஒரு சிறிய விழிப்புணர்வு சாதகர்களுக்கு. நாங்கள் சாதனையில் நன்றாக இருந்தாலும் இவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் நான் அவரை இதை சாதகர்களுக்காக என்று சொல்லும்படி சொல்லியிருந்தேன். நல்ல விடயங்கள் கிடைத்திருக்கின்றது, எனக்கும் சேர்த்துத்தான். ஆகவே நன்றி பாண்டியராஜன் ஐயா அவர்கள், இது அவர்களுக்கும் உதவியான ஒரு விடயம். இப்படியான விஞ்ஞான பூர்வமாக அப்படியான விடயங்களை மக்களுக்கு சொல்வதால் மக்கள் விழிப்புணர்வு அடைய சந்தர்ப்பம் உண்டு. முக்கியமாக கிரியா சாதக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இப்படியான கேள்விகளைத்தான் உங்களிடம் வந்து கேட்பார்கள். ஆனால் உணவு முறையை பற்றி கேட்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் தேவையில்லாத உணவுகளைத்தான் உண்ண விரும்புவார்கள். ஆகவே இப்படியான வீடியோக்களை நீங்கள் அவர்களுக்கு யோக முறைப்படி அவர்களுக்கு இந்த வீடியோவை காட்டி யோக முறையில் என்ன இருக்கின்றது என்று காட்டும் போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி சீரழியப் போகின்றது என்று உணர்ந்து விட்டார்களாக இருந்தால், அவர்கள் இப்படியான தேவையில்லாத உணவை உண்ண விரும்பினால், சரி நாங்கள் உண்ணும் போது எங்களுக்கு பிரச்சனை வரப்போகின்றது, ஆகவே கிரியா யோகத்தையும் அதனுடன் சேர்த்து செய்தால் பெற்றோர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள், நாங்களும் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் ஓரளவு என்று உலகியலில் இருந்து கொண்டு அந்த உணவை உண்டு கொண்டு அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுவதற்கு தேவையான ஆக்சிஜனை கிரியா யோகம் மூலம் எடுக்க பழகிவிட்டால் அது பாபாஜிக்கும் வெற்றி, உங்களுக்கும் வெற்றி, அந்த ஆன்மாவுக்கும் வெற்றி. ரைட். இருப்பினும் அது கூட போதாத நிலை வரலாம். ஆனால் அந்த விழிப்புணர்வில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்றால், இந்த கிரியா பாபாஜியின் யோகத்தை உங்களுடன் மல்லு கட்டாமல் அதை பயில முன்வருவார்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கம் நன்றாக அமைந்தது. பாண்டியராஜன் சார், உங்களுக்கும் அந்த நன்றி பாபாஜியின் அருளால். சொல்லுங்க.
அது வந்து நம்ம நம்மளோட யோகா முறையில வந்து நம்ம பிரீத்திங் வந்து ஹோல்ட் பண்றது இல்ல, அதோட ரீசனா அதுல சொல்லியிருக்கோம் நம்ம மிசைல்ஸ். ஸோ அதுல என்னன்னா, நமக்கு எல்லாரும் காரணம் என்னன்னா, ரத்தத்துல நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஆசிட்ஸ் வந்து பிஹெச் வந்து கூட ஆரம்பிச்சோம், அது ஒரு மாதிரி அசிடிக் லெவலுக்கு போயிட்டு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், நம்மளால ரொம்ப நேரம் அதை இமீடியட்டா சென்ஸ் பண்ணி நம்ம மூளைக்கு சொல்லுவோம், இது மேல நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது, இமீடியட்டா ரிலீஸ் பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதனாலதான் பிரீத் நம்ம நேரம் ஹோல்ட் பண்ண முடியல, நம்மளோட டெக்னாலஜிலையும் அது வைக்கிறது இல்லை, அது வந்து ஆல்ரெடி இருக்கிற பாடியில இன்னும் அசிடிக்கா ஆக்கிடும், ஆல்ரெடி ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணிட்டு அசிடிக் கண்டிஷன் வந்து நமக்கு பிஹெச் சென்சாரும் உள்ள இருக்கு நம்ம பாடிக்குள்ளேயே, அதை சென்ஸ் பண்ணி ரொம்ப லோ ஆச்சுன்னா மூளைக்கு இண்டிகேஷன் கொடுத்துரும், இதுக்கு மேல நீங்க ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு.
நன்றி 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 பாபாஜிக்கு. இது உங்களுடைய சொற்களாக நான் எடுக்கவில்லை, பாபாஜியின் சொற்களாக எடுக்கின்றேன். ஏனென்றால் அதுவும் ஒரு அடிப்படை கேள்வி எங்களுடைய சாதகர்களுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. என்னத்திற்காக நாங்கள் இந்த கும்பக நிலையை எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜி தரவில்லை? ரேசகமும் பூரகமும் இருக்கின்றது, பூரகமும் ரேசகமும் இருக்கின்றது, உட்சுவாசமும் வெளிசுவாசமும், ஆனால் கும்பகம் இல்லை. ஆனால் கூடுதலான மற்றைய யோகங்களில் கும்பக நிலை உண்டு. ஏன் கிரியா யோகத்தில் இல்லை என்பதற்கு யோகி ராமையா அவர்கள் நீங்கள் சொன்ன விளக்கம் போல் பல விளக்கங்களை கொடுக்கவில்லை என்று சொல்லுவேன். விளக்கம் கொடுத்திருக்கின்றால் பல விளக்கங்களை கொடுக்கவில்லை, கொடுத்திருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை. ஆகவே இப்படியான விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தை கூட நாங்கள் அதை கேட்கும் போது அது யோகி ராமையா அவர்களுடைய கருத்தை மேலும் மேலும் மெருகூட்டுகின்றதை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். அவ்வளவோ சந்தோஷமாக இருக்கின்றது. அவருடைய குரு ஆசியாலும் எங்களுடைய சத்குரு ஆசியாலும் அது மக்களுக்கு இன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஏன் நாங்கள் மூச்சை அடக்கக்கூடாது இந்த பயிற்சியின் போது? அது தேக பயிற்சியாக இருக்கலாம் அல்லது சுவாச பயிற்சியாக இருக்கலாம். ஏன் மூச்சை அடக்கக்கூடாது என்பதற்கு பாண்டியராஜன் அவர்கள் சயின்டிஃபிக்காகவும் அந்த ஆக்சிஜன் லெவல் உடலுக்குள் என்ன மாதிரி அந்த pH தொழிற்படுகின்றது, அந்த நிலை எப்படியாக பாதிக்கப்படும் என்பதை தந்திருக்கின்றீர்கள். இது யோகி ராமையா அவர்களும் பாபாஜி அவர்களும் எங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக தந்த ஒரு செய்தியாக இருக்கின்றேன். மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள தவறினாலும் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். வெகுவாக தேடிய பல விடயங்களுக்கு சில இடங்களில் தான் விடைகள் கிடைக்கும். ஆகவே இது எதிர்காலத்தில் அது நல்ல ஒரு விளக்கமாகவும் அமையும். நன்றி பாண்டியராஜன், நன்றி அதை கொண்டதற்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம். இப்போது இணைப்பில் இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்களா? இருக்கின்றீர்களா நினைக்கின்றேன். உங்களுடைய சுருக்கமான கருத்தை இன்றைய சத்சங்கத்தை பற்றி மக்களுக்கு கூறலாம் இறைவன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் கிரியா யோகத்தில் பிறந்த உடல், சுவாசம், உணவு முறைகள் பற்றி விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை பாண்டியராஜன் அவர்கள் தெளிவாக தந்திருந்தார்கள். எல்லாருடைய மனத்திலும் இந்த ஸ்லைட் போடும்போது சுவாசம் ஆழமாக தெளிவாக பதிந்திருக்கின்றது. எங்களுடைய சிற்பங்களும் பேச்சுக்களும் வந்து உரையாற்றுவதும் பார்க்க இந்த இதில் பார்க்கும் போது அதனுடைய அமைப்பு எல்லோருடைய மனத்திலும் தெளிவாக பதிந்திருக்கின்றது. அது இன்றைய சத்சங்கத்தின் விசேட அம்சம் என்று கூட கூறலாம். அடுத்ததாக உணவு முறைகளில் முக்கியமாக உணவு வந்து ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் சக்தி உண்டாக்கப்படுற விளக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது ஆக்சியேற்றத்தை பற்றிய மிகவும் சிறந்த விளக்கம். ஆக்சியேற்றத்தின் போது உணவுகள் என்று சொல்லும் போது பல வகையான உணவுகளில் ஆக்சியேற்றம் நடைபெறும் போது சிறந்த விளக்கம் தரப்பட்டது, மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த ஆக்சியேற்றத்தின் போது ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் பற்றாக்குறை ஏற்படும் போது எனர்ஜி குறைவதால் எங்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்ற என்ற விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது. அது மாத்திரமல்ல எங்களுடைய கிரியாநுபவத்தில் மூச்சை அறப்புதல் உங்கள் நிலை இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். அதை பற்றி எல்லோருக்கும் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றது. என்னத்துக்காக எங்களை இல்லை என்றது, அதற்கு இந்த pH என்றது மிகவும் சிறந்த விளக்கம். எனவே நாங்கள் அந்த உங்கள் நிலை மூச்சை அறக்கக்கூடாது என்றதற்குரிய விளக்கம் மிக மிக சிறப்பாக இருந்தது என்று கூறிக்கொண்டேன். எல்லாவற்றிற்கும் பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள். ஓம் பிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி ரவணய்யா. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு இன்றைய சத்சங்கத்தை பற்றி முன்வையுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
இன்றைய சத்சங்கம் ஒரு உணவு பத்தியும் மூச்சு பயிற்சியை பத்தியும் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் என்றதை வெளிப்படுத்தி பாபாஜி யார் மூலியா வெளிப்படுத்துறார். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி சத்சங்கத்துல நமக்கு வந்து கிடைக்கக்குள்ள ஒரு ஒரு உந்துதல். அந்த வகையில இன்னைக்கு பாண்டியராஜன் சாரு நல்லா அருமையா அந்த உணவை பத்தி எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன செய்யுது, ஜீரணமாகுது, நம்ம உடல்ல என்னென்ன போய் செய்யுதுன்றத ரொம்ப நுணுக்கமா சொன்னாரு. இது நம்ம பேணி காக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா உடல் இருந்தாதான் நம்ம வந்து பயிற்சி செய்யவோ இந்த கருமத்தை கழிக்கவோ இந்த பிறவிய கடக்கவோ ஆதாரமா உடல் இருக்குது. உயிரும் உடலும் அவ்வளவு முக்கியமா இருக்குது. உயிரை நம்ம சுத்தமா பிராணாயாமத்துல சரிப்படுத்திட்டாலும் உணவுல வந்து உணவை வந்து சரிப்படுத்த வேண்டிய முக்கியமான கட்டம் அது வந்து நமக்கு அதிகமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இப்பத்திய உணவுகள்லாம் அப்படி இருக்கிறதுனால ஒரு நல்ல கருத்தை கொண்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதன் அடிப்படையில முழுமையா நம்ம மாறாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா பல நாள் சாப்பிட்ட உணவை ஒரே நாள்ல நீக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும்னா அது ஒரு நாளைக்கு நமக்கு தூய்மையான உணவு நமக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிடும். அது பாபாஜிக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணணும், உணவும் முக்கியமான விஷயமா இருக்கிறனால பாபா அதுதான் பாபாஜி வந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் அர்ப்பணம் பண்ணி சாப்பிட சொல்றாரு. அது போல நம்ம வந்து இந்த உணவுலையும் சரிப்படுத்தி நம்முடைய யோகத்தை சிறப்பாக செய்ய நம்ம வகுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி கார்த்தி சார். அருமை அருமை. அது முக்கியமாக எனக்கு பிடித்து கொண்டது, பாபாஜி உங்கள் மூலமாக கடைசியில் தான் கொடுக்கப்பட்ட முக்கிய குறிப்பான உணவு அர்ப்பணம் என்று வாய்ஸ் ஆஃப் பாபாஜி தெய்வீய குரலில் கொடுத்த விளக்கத்தை உங்கள் வாய் மூலமாக அவர் வெளிக்கொணர்ந்தார். அதில் கூட மக்களுக்கு கேள்வி இருக்கின்றது, என்னத்திற்கு இந்த அர்ப்பணம் செய்வான், அப்படியே சாப்பிடலாம் தான் என்று. இருப்பினும் நாங்கள் ஏதாவது தவறுகள் இழைத்தாலும் பாபாஜிக்கு நாங்கள் அதை அர்ப்பணம் படுத்தி சாப்பிடுவதால் அவர் அதில் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் தாக்கத்தை அவரால் சூட்சுமமாக மாற்ற முடியும் என்பதுதான் அதன் கருத்து. அது எந்த அளவு தூரம் மாற்றுவார் என்பது அது ஒருவருடைய உணர்வு நிலையையும் பொறுத்தது. ஆகவே அந்த கருத்தையும் இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜி கொண்டு வந்ததற்கு பல கோடி நன்றிகள் சத்குரு கிரியா பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இத்துடன் நான் எங்களுடைய கேள்வி மறுமைகளுக்கு நான் செல்ல போகின்றேன்.